நண்பர்களே வணக்கம். சமீபத்திலே சுப்ரீம் கோர்ட்டு அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீடு குறித்து ஆதரவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அருந்ததியர்கள் யார், அவர்கள் வாழ்க்கை ஏன் சமூகத்தினுடைய அளவுகோல்களில் கடைநிலையில் வைக்கப்பட்டது, அருந்ததியர்களுடைய பண்பாடு என்ன, எங்கிருந்து வந்தார்கள், என்ன மொழி பேசுகிறார்கள், அவர்கள் உண்மையிலேயே பிறப்பிலிருந்தே கடைநிலையில்தான் இருந்தவர்களா அல்லது உச்சநிலையிலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்களா என்பது போன்ற பல கேள்விகள் தேடல் உள்ளவர்களுக்கு எழக்கூடும். அவற்றிற்கான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காணொளி தான் இந்த காணொளி. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அருந்ததியர்கள் குறித்த ஆய்வுகள் என்று பார்த்தால் மிக குறைவாகவே தென்படுகின்றன. இலக்கியங்களில் பதிவுகள் இருக்கின்றன, கவிதைகளில் கூட இருக்கின்றன, சில கட்டுரைகள் இருக்கலாம், சில புத்தகங்கள் அவருடைய வாழ்வியல் தளத்தை பற்றி விளக்குகின்றன. சமீபத்திலே சென்ற மாதம் ஆங்கிலத்திலே மிக ஆழமாக ஆய்வு செய்து எல்லா தரவுகளையும் உள்ளடக்கி ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அது அருந்ததியர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அல்ல, அருந்ததியர்களுடைய வாழ்க்கையை எப்படி தத்துவமாக கட்டமைத்து பார்ப்பது என்பது குறித்து. இனவரவியல் தெரியும், இனவரவெளியம் என்ற அளவில் இனவரவியல் தத்துவமாக அருந்ததியருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஃபாதர் பேசில் சேவியர். பேசில் சேவியர் மதுரை அருளாந்தர் கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்தவர், ஆனால் தற்பொழுது லீவில் போயிருக்கார். ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒரு ரிசர்ச் பண்ணி அதை நூலாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூல் ஆங்கிலத்தில் இருந்தாலும் ஆர்வலர்களுக்கு உதவக்கூடும் என்பதால் இந்த பதிவை நாங்கள் இங்கே மேற்கொள்கிறோம். இதுதான் அந்த நூல். என்னுடைய பெயர் பேசில்ஸ் எத்னோ பிலாசபைசிங் இன் இந்தியா, எ ஸ்டடி ஆன் அருந்ததியர்ஸ். அருந்ததியர்கள் மீதான ஒரு ஆய்வு, இனவரவியலிலிருந்து தத்துவத்திற்கு கட்டமைக்கின்ற ஒரு ஆய்வு. இதைத்தான் எஸ் பேசில் சேவியர் எழுதியிருக்கிறார். இந்த நூலை ஆட்டர்ஸ் பிரஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் 9 சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட எழுதியிருக்கிறார். ஒருபுறம் பல தரவுகளை அடிப்படையாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், மறுபுறம் அருந்ததியினுடைய வாழ்வியல் குறித்த அனுபவ பகிர்வுகளை கொடுக்கிறார். இன்னும் உள்ளபடி பார்த்தீங்கன்னாக்க இலக்கியங்களிலிருந்து கோட் பண்ணுறாரு, ஃபோக் லிட்ரேச்சர்லேருந்து கோட் பண்ணுறாரு, எல்லாத்துலேருந்து சாராக பிழிந்து அருந்ததியம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு தத்துவத்தை பிழிந்து கொடுத்திருக்கிறார். அந்த அளவிலே இது ஒரு முக்கியமான நூலாக நான் கருதுகிறேன். எனவே தான் இது குறித்த அறிமுகத்தை நாம் இங்கே மேற்கொள்கிறோம். இந்த நூலில் மெட்டாஃபிசிக்ஸ் கிடையாது, வழக்கமான தத்துவத்தினுடைய எந்த அளவுகோல்களும் இல்லாத ஒரு நூல். இது என்ன புது வகையான தத்துவமாக இருக்கிறது என்று கூட தத்துவவாதிகள் இதை நிராகரிக்கக்கூடும். தத்துவத்திற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்திருக்கிறார் பேசில் சேவியர் அவர்கள். இதுகாரம் தத்துவம் என்றால் ஏதோ இறையை பற்றியும் இறைக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள விஷயங்கள் பற்றியும் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அவர் நம் மண்ணிலே நம்மாலே புறந்துள்ளப்பட்ட, நம்மாலே என்று சொன்னால் உயர் ஜாதி மக்களாலே புறந்துள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய வாழ்க்கை களத்தை எடுத்துக்கொண்டு அந்த களத்தையே ஒரு தத்துவவியலாக கட்டமைத்திருப்பது என்பது உண்மையிலேயே சொல்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அருந்ததியர்கள் வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் வந்திருக்கிற பொருளாதார நிலையும் சரி சமூகத்தில் உள்ள ஸ்டேட்டஸும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை வந்து அவர் முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வியல் உலகத்துக்குள்ளே டிராவல் பண்ணி ஒரு புத்தகத்தை சமைத்திருக்கிறார் என்பது பாராட்டத்தகுந்த விஷயமாகும். இந்த நூலில் அவர்களுக்கு அருந்ததியர் என்ற பெயர் ஏன் வந்தது என்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளுகிறார். நான் பொதுவாக நம்ம அருந்ததியர்னு கூப்பிட்றதில்லை, எல்லாரும் ஒரு 7 வகையான சாதி பிரிவினைகள் சொல்லுகிறார். அந்த 7 வகையான சாதியை வைத்துத்தான் உள் சாதின்னு கூட சொல்லலாம். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி அவர்கள் வந்து அடையாளம் காணப்படுகிறார்கள் சமுதாயத்தில் என்பது உண்மையான ஒரு விஷயம். இந்த சாதியின் பெயரால் ஒருவரை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றது வந்து தடை செய்யப்பட்டது எப்போ தெரியுமா உங்களுக்கு? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ரெசல்யூஷன் போட்டு, சாதியின் பெயரால் நம்ம வந்து இழிவாக பிறரை அழைக்கக்கூடாது என்று சொல்லி சில சாதியினுடைய பெயர்களை வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க. அதில் தான் வந்து பறையர்களை வந்து ஆதி திராவிடர்னு சொல்கிறாங்க, பள்ளர்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள்னு சொல்கிறாங்க, சக்கிலியர் மற்றும் அது சார்ந்த வரக்கூடிய சாதிகளை அருந்ததியர்கள் என்று அவர்கள் பெயரிடுகிறார்கள். ஆக சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே 20s வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஒரு பர்செப்ஷனோட வந்து செஞ்சிருக்காங்கன்றதை இங்கே நம்ம பார்க்குறோம். அருந்ததியர் என்ற பெயர் எப்படி வந்திருக்குன்றதுக்கு வெவ்வேறு மித்தாலஜிஸை வந்து அவரை வந்து தேடுறார். அந்த மித்தாலஜிஸை தேடி பார்க்கும்பொழுது ஒன்று தான், கருத்தாமர்னு ஒரு ரிஷி இருக்கார், அவருடைய மகள் அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி. இந்த வசிஷ்டருடைய மனைவியாக அருந்ததியின் கற்பை சோதிப்பதற்காக சிவபெருமான் வந்து நேரடியாக வந்து அந்த அம்மா கிட்ட ரிஷி இல்லாத போது வந்து உணவு கேட்குறார், சாப்பாடு கேட்குறார், ரிஷி மாதிரி வேஷம் போட்டு வந்து சாப்பாடு கேட்குறார். சாப்பாடு கேட்கும்போது இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து சும்மா சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வந்து ஆடையெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பிறக்கிற குழந்தை அப்படின்னு அதே உடையில் வந்தால் தான் நான் வந்து அந்த சாப்பாடை ஏற்றுக்குவேன், அப்போ தான் உங்களுக்கு புண்ணியன்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கற்பினுடைய சக்தியினால் வந்திருக்கிறவன் வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய சக்தியை கொண்டு அந்த கடவுளையே குழந்தையாக மாற்றிடுறாங்க, சின்ன குழந்தையாக மாற்றி அதுக்கு பால் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பிறகு சாப்பிட்டு முடிச்சோடனே அதை பெருசாக்கி விட்டுறாங்க. இந்த கதை வந்து நமக்கு வந்து விசித்திரமாக தெரியலாம், ஆனால் அந்த பவர் ஆஃப் த உமன், கடவுளையே குழந்தையாக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட சக்தி கொண்ட ஒரு பெண் தான் அருந்ததி. பிற்காலத்தில் வந்து அவங்களுடைய அந்த மகிமையை பாராட்டி அவர்களை ஒரு நட்சத்திரமாக வானிலே ஜொலிக்க வைத்து விட்டார் சிவபெருமான் ஒரு கதை இருக்கு. அந்த அருந்ததி சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட அந்த அருந்ததியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா ஜாதிகளுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய மித்தாலஜி இருக்கும், ஒரு புராண கதை இருக்கும். இந்த புராண கதையோ கட்டுக்கதைகளோ அல்லது ஒரு கற்பனையான விஸ்தீரமான ஒரு விளக்கங்களோ இல்லாமல் எந்த மதமுமோ அல்லது எந்த சாதியுமோ நிற்காதுன்னு நமக்கு தெரியல. அந்த வகையில் வந்து அருந்ததியர்களுக்கான சார்பான அந்த பெயர் வந்ததுக்கான காரணத்தை குறிக்கக்கூடிய பல்வேறு கதைகளையும் பல்வேறு அம்சங்களையும் இந்த புத்தகத்தை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு எவிடன்ஸோட. அதுக்கு நிச்சயமாக அவர் நம்ம பாராட்டி தான் இருக்கும். அருந்ததியர்கள் ஆந்திராவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் வந்திருக்கக்கூடும் சொல்கிறார். ஏன்னா அவங்க பெரும்பாலும் தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தெலுங்கும் பேசுவாங்க, கன்னடமும் பேசுவாங்க, இரண்டும் கலந்து தமிழும் பேசுவாங்க. ஆய்வாளர் குறிப்பிடுகிறார், இவர்களால் கன்னடமும் தெலுங்கும் எழுத வராது. அப்படிதான் இவங்க வந்து தமிழர்கள் இல்லை, இவங்க வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு புரோபகண்டா இருக்கு. அதை வந்து ஆய்வாளர்கள் முறியடிப்பதாக இவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படின்னு கேட்டாக்க, இவங்க எல்லாரும் வந்து ஒரு பீரியடில் இங்கிருந்து கன்னடாவுக்கும் அதாவது கர்நாடகாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் சென்றவர்கள், பிறகு அங்கேயே இருந்துட்டாங்க. பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யம் தன்னுடைய எல்லையை விஸ்தரித்த பொழுது அப்போ அந்த மன்னர்களோடு இங்கே பணிபுரிவதற்காக வந்தவர்கள் இவர்கள், இவர்கள் ஒரிஜினலாக தமிழர்கள் தான் இவர்கள் என்று ஒரு விளக்கத்தையும் இவர் ஆணித்தரமாக முன்வைக்கிறார். கிருஷ்ணதேவராயர் இங்கே வந்த பொழுது அவருக்கு உடை செய்து கொடுக்க, காலணிகள் செய்து கொடுக்க, பிற வேலைகள் நிறைய, உணவு கூட தயாரித்தாக சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு பணிகளை செய்வதற்காக கம்பளத்தார்னு சொல்லக்கூடியவங்களை அவர் அழைச்சிட்டு வந்ததாக இந்த குறிப்பு சொல்கிறார். இந்த கம்பளத்து நாயக்கர்னு சொல்லுவாங்க, இந்த கம்பளத்து நாயக்கர் என்பது வந்து அருந்ததியர்கள் தான். அப்புறம் தொட்டி நாயக்கர்னு சொல்லுவாங்க. விதவிதமான பெயர்களில் வந்து அவர்களுக்குள்ளேயே வந்து சில பிரிவுகள் இருப்பதையும் வந்து இதில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறார். அப்படி வந்த கம்பளத்தார் 9 பிரிவுகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் விளக்கி காட்டுகிறார். ஸோ அந்த பூர்வீகத்துக்குள்ளே போகிறார், இவங்க எங்கேருந்து போனாங்க, எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்கன்னு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்கள் தான் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய புரிதலை உண்டாக்கும். என்ன சொல்கிறாரு ஐயா, அவங்க வந்து நல்ல தரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள் கடுமையாக ஏற்பட்டது. குறிப்பாக வந்து அவங்க வந்து இந்த குதிரை சேனங்கள் செய்து கொடுப்பது, அப்புறம் வந்து இந்த விவசாயத்தில் வந்து ஏற்றத்தில் வந்து நீர் பாய்ச்சத்துக்காக தோலில் செய்யக்கூடிய ஒரு பெரிய அந்த தோல் குடுவை மாதிரி விஷயத்தை செய்து கொடுக்கறது, அப்புறம் நிறைய தோல் வேலைகள், பதனிடுதல் வேலைகள், இதெல்லாம் அவங்க வந்து நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது தவிர வந்து வைத்தியம் பார்க்கறது, நிறைய வைத்தியர்களாக வந்து அருந்ததியர்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. அதே போல் வந்து அவர்கள் வந்து சில யுக்திகளை எல்லாம் சயின்டிஃபிக்காகவே சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செருப்பு தைக்கிற வேலையில் கூட பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆணியெல்லாம் வந்து ரொம்ப குக்கி மாதிரி அவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறார். நிறைய மக்களுக்கு பணிபுரிகின்ற சில டூல்ஸ்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்றார். அங்கே அவங்க தொழில் என்பது வந்து இப்படி பரவலாக இருந்தார்கள், ஆனால் காலம் போக 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 இன்னும் கீழே போகும்படியாகி விட்டது என்பது குறிப்பிடுறார். சக்கிலியர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க ரொம்ப அடிக்கு பயந்தவங்கன்னு அர்த்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை அவர் முறியடிக்கிறார். எப்படின்னாக்க அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னாக்க கிருஷ்ணதேவராயர் காலத்தில் சில சக்கிலியர்கள் வந்து உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் இருக்கிறதா சொல்கிறார். அதனால் அவங்க பயந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுகிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா அப்படிலாம் இல்லை, அவர்களும் மா வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்டபொம்மனுடைய படையிலே தளபதியாக இருந்த ஒண்டி வீரனை பற்றி மிக விரிவாக குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, தளபதியாக மட்டும் இல்லை, பல்வேறு நபர்கள் அவருடைய படையில் இவர்களுடைய அருந்ததியர்கள் இனத்திலிருந்து இருந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. சிப்பாய் கழகத்துக்கு முன்னாலேயே 1857 சிப்பாய் கழகம், அதற்கு முன்னாலேயே இவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அதில் நிறைய பேரை சொல் குறிப்பிடுறாரு. அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அருந்ததியர்கள். ஆக சுதந்திர போராட்டத்தில் கூட அருந்ததியர்களுடைய போர் இருந்திருக்கிறது என்பதையும் கூட விரிவாக சான்றுகளோடு விளக்குகிறார். இதே போன்றே 1220 கன்னட மன்னன் ஒருத்தர் வந்து இங்கே பல்லவா நாட்டில் படையெடுத்து வருகிறார். அப்படியே இங்கே சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருடைய போரிடுறார். அப்போது அந்த பல்லவ நாட்டை பிடித்த பொழுது அவரோடையும் கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க வந்து கன்னடத்துலேருந்து வராங்க. நாட்டார் வழக்காற்றியல் படி பார்த்தாக்க இவர்கள் பெரும்பாலும் தமிழ் பண்பாட்டிலே நாட்டார் வழக்காற்றியலில் எம்மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருந்தனவோ அம்மாதிரியே இவர்களும் பின்பற்றுவதை குறிப்பிட்டு காட்டுகிறார். இதில் முன்னோர் வழிபாடு தான் கடவுள், முன்னோர்கள் தான் கடவுள். பெரும்பாலும் இறந்து போன முன்னோர்கள்லாம் எல்லாரும் இல்லை, குறிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க, இந்த நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க, ஒண்டித்தேவன், புலித்தேவன், குயிலி, மதுரை வீரன், இவங்க எல்லாருமே வந்து இவர்களுடைய முன்னோர்களாக வழிபடுகிறார்கள்னு பார்க்குறோம். இது தவிர வந்து நிறைய சாமிங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இவங்க விதவிதமான பெயர்களில் இருளப்பசாமி, எட்டப்பசாமி, வெறியர் சாமி, வீரப்பன் சாமி, தோப்புக்காரன் சாமி அப்படின்னு சின்ன சின்ன கடவுள்களை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்குறோம். முன்னோர் வழிபாட்டில் இது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம தெரியணும். அதே போல் அம்மன் வழிபாடும் இவர்களிடம் இருக்கிறது. பெரும்பாலும் காளியை வழிபடுகிறார்கள், மாரியம்மனை வழிபடுகிறார்கள். இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் வழக்கமாக தமிழகத்திலே நாட்டார் வழக்காற்றியலில் காணப்படுகின்ற வழக்காறுகள் தான் இவையெல்லாம். அது மட்டும் இல்லை, ஏன் எதற்காக சொல்கிறார்னாக்க ஒரு நீண்ட மரபுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் என்பதை வந்து விளக்குவதற்காக எல்லாம் சொல்லிட்டு வர. அது மட்டும் இல்லை, இது மேலே போனால் இவங்களை பற்றி வந்து எங்கே இருக்க குறிப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கனாக்க பெரும்பாலும் நாட்டார் வழக்காற்றியலில் இந்த கதை பாடல்கள்னு சொல்லுவாங்க, பேலட்ஸ், இந்த கதை பாடல்களை எல்லாம் எடுத்து ஒண்டி வீரன் கதை, மதுரை வீரன் கதைன்னு பல்வேறு கதைகளை எடுத்து அதில் எப்படி எல்லாம் விளக்கியிருக்கிறாங்க இந்த வீரர்களை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அது மட்டுமல்ல, பல்வேறு வில்லுப்பாட்டுகளை எடுத்து காமிக்கிறாங்க. இதையெல்லாம் ஆதாரமாக எடுத்து குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதைப்பாடல்களில் அவனுடைய சேனாதிபதியாக இருந்த ஒண்டிவீரனையும் பிற வீரர்கள் குறித்தும் தெளிவாக அதில் வந்து குறிப்பிடுறார். ஆக ரொம்ப ஆழமான ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டு அருந்ததிய சமூகத்திற்கான ஒரு ஒரு ஆதாரபூர்வமான மரபு அம்சங்களை முன்னிறுத்தியிருக்கிறார் ஃபாதர் சேபியர்னு சொல்லலாம். அருந்ததிய சமூகத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் மதிக்கப்படுவதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திருமணம் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் பண்ணுறதில்லை, ரொம்ப எளிமையான முறையில்தான் திருமணமானது நடைபெறுகிறது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுடன் வாழ முடியவில்லை என்றால் அவங்க வந்து விவாகரத்தை கோரலாம். ஒரு சின்ன சபையை பஞ்சாயத்தை கூட்டி அதில் வந்து விவாகரத்து பண்ணிக்கிறலாம். மறுமணமும் அந்த பெண் விரும்பினால் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு பண்பாட்டு இலகுவான தன்மை அங்கே இருக்குது. தாலி கூட வந்து முக்கியமானதில்லை, விருப்பப்பட்டால் தான் கட்டிக்கலாம். தாலி வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. அருந்ததியர்களை பற்றி தமிழ் இலக்கியங்களில் நிறைய பதிவுகள் இருக்கின்றன. அந்த இலக்கியத்தை அவர்களே படைத்தார்களா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில படைப்புகள் அப்படி வந்திருக்கின்றன என்றாலும் கூட குறிப்பாக பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கூலமாதாரி என்ற நாவலில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார். அதே போல் பூமணியினுடைய பிறகு, நமக்கு தெரியும் பிறகு வந்து ரொம்ப பாப்புலர் நாவல், பூமணி தன்னுடைய பிறகு நாவலில் அருந்ததியர் குறித்து விளக்கியிருக்கிறார். பெருமாள் முருகனுடைய கூலமாதாரி, எழுத்தாளர் தருவனுடைய கூகை மற்றும் சலவான் நாவல் பாண்டிய கண்ணன் எழுதியது, அறிவழகன் எழுதிய கழிசன், இந்த மாதிரி சில நூல்கள் எல்லாம் இலக்கியத்தில் அது அந்த கதைகளில் அவருடைய வாழ்வியலை சித்தரித்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல் கவிஞர்களும் நிறைய கவிதைகளில் அவர்கள் வாழ்வியலுடைய அந்த அவலங்களானது பிரதிபலித்திருப்பதை சுட்டி காட்டுகிறார். எம் மதிவாணன் அவர்கள் எழுதிய மூன்று நூல்கள் அருந்ததியருடைய அவலத்தை வடிக்கும் கவிதைகளாக இருப்பதாகவும் சுட்டி காட்டுகிறார். அதில் நமக்கிடையே உள்ள தொலைவு என்ற கவிதையும் ஏரிலியை தொடர்ந்து வரும் நிலா என்பது குறித்தும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆர்வமாக இருக்கு, எப்படியா தேடி பிடிச்சி மறுபடியும் படிக்கிறோம். ஏனென்றால் இம்மாதிரி நூல்கள் தான் வந்து ஒரு ஒரு சமூகத்தையே வந்து நமக்கு வந்து சரியான முறையில் அறிமுகப்படுத்துகிறது. அருந்ததியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தத்துவ வடிவத்தை கொடுப்பதற்காக பெருமுயற்சி எடுக்கிறார் இந்த ஆசிரியர். அப்படி இருக்கும் பொழுது நான் குறிப்பிட்ட இந்த கதைகள், இந்த வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் தாண்டி அவர் கான்ஷியஸ்னஸ்ன்னு கொண்டு போகிறார். அதற்காக உலகெங்கிலும் உணர்வுகள் குறித்து, மனித மனம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் மேற்கோளிட்டு ஒரு நான்கு வகையான கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலைகளை இங்கே கொண்டு வர்றார். அதில் தான் வந்து அவர் ரிலீஜியஸ் கான்ஷியஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல் கான்ஷியஸ்னஸ், ப்ரொஃபஷனல் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஐடென்டிட்டி கான்ஷியஸ்னஸ்ன்றார். இதை பெரிய பாடமாக இருக்கலாம், ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க, இது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு பெரிய பாடம் மாதிரி இல்லாமல் படிக்க படிக்க நம்ம மனதுக்குள்ளே போய் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு பயணத்தை தான் இதில் மேற்கொண்டிருக்கிறார். ரிலிஜியஸ் கான்ஷியஸ்னஸ்னாக்க எம்மாதிரியான இறைவனை கும்பிடுறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லும்போது எங்கேருந்து வந்தாங்க, இங்கே அவங்க எப்படி போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், இங்கே எப்படி பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, அது தவிர வந்து மதுரையில் கூட வந்து ஒரு காவல்காரனாக விஜயநகர பேரரசுக்கு முக்கியமான ஒரு போராளியாக இருந்தது எப்படி என்ற தகவல் எல்லாம் கொடுத்து அவர்கள் எப்படி அரச வம்சத்தோடையும் தொடர்பு இருந்தார்கள் என்பதையும் இதில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறார். இது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷ்னல், இந்த ப்ரொஃபஷ்னல் கான்சியஸ்னஸில் தான் இன்றைக்கி தொழில் ரீதியாக அவர்கள் யார் என்று பார்க்கும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கி பெரும்பாலும் வந்து நம்ம கையினால் மழமளக்கூடிய வேலையை வந்து அருந்ததியர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து ஸ்கேவஞ்சர் துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் வந்து அவங்க தான் இருக்கிறாங்கனாக்க அதுக்கு காரணம் அவர்கள் அந்த நிலைக்கு அந்த வேலைக்கு மட்டுமே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை விளக்குகிறார். கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வேலைகளை இந்த சமுதாயம் அவர்கள் மீது திணித்திருக்கிறது என்பதை வந்து சொல்கிறார். ஒன்று வந்து சாவு செய்தி சொல்கிறது, கிராமத்தில் செத்துட்டா போய் செய்தி சொல்கிறதுன்றது. இன்னொன்று வெட்டியான் வேலை, இந்த சுடுகாட்டில் பார்க்குற வேலை. அப்புறம் விவசாய பூமியில் அவங்க வீட்டில் வந்து பசுமாடு இறந்து போச்சுனாலும் மாடு இறந்து போச்சுன்னா அதை அப்புறப்படுத்த வேண்டிய வேலை வந்து அருணதியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் செய்ய வேண்டியிருக்கும். அதில் என்னடா கூலி உண்டான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, அது அதில் இருக்கிற மீட் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அருந்ததியர்களை ஏன் வந்து இவர் ஓரம் கட்டுறாங்கன்னுக்க இதுக்கான சில புராண கதைகளிலிருந்து உருவி எடுக்கிறார். அதில் உள்ளே போனால் ரொம்ப நேரமாகும். ஏனென்றால் இவர்கள் வந்து மாட்டினுடைய மாமிசத்தை சாப்பிடுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வந்து ஒரு முக்கிய காரணியாக இதில் வந்து சொல்லப்படுகிறது. இந்த மாட்டு மாமிசம் ஏன் சாப்பிடப்படுகிறது, எப்படி இவர்கள் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையெல்லாம் வந்து ரொம்ப நிகழ்வோடு விளக்கி இருப்பதை வந்து நான் இதில் காணுகிறேன். அந்த மாட்டு இறைச்சியை உண்பது ஒரு புறம் இருக்கட்டும், மற்றொரு புறம் பார்த்துக்கின்றால் இவர்கள் வந்து இந்த சமுதாயத்தால் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்க முடியாத, செய்ய இயலாத செயல்களை எல்லாம் பாவம் வேலைகள்லாம் இவங்க தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு இவர்களை வந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆகையினால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரொஃபஷ்னல் கான்சியஸ்னஸ், தொழில் ரீதியான லெவலில் அவங்க கீழ்த்தள்ளப்பட்டார்கள். வரும்பொழுது நல்ல தோல் பதனிடும் தொழிலாக வந்து நல்ல தொழிலாக நல்லபடியாக இருந்திருக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷார் வந்த உடனே அதற்கான ஃபேக்டரிஸ்லாம் வந்துருச்சு, தோல் பதனிடும் தொழிற்சாலை ஃபேக்டரிஸ்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த ஃபேக்டரிஸ் வந்த உடனே இவர்களுக்கு அந்த தொழில் அடிபட்டு போகுது. ஸோ அதில் வந்து அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல, ஏனென்றால் ஏற்கனவே அதுக்கான தொழிற்சாலைகள் வந்து விட்டன. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து இங்கே வந்து ஆதாரபூர்வமாக குறிப்பிடுகிறார். இவங்க வந்து மலம் அள்ளுகிறது என்ற தொழில் எப்பொழுது வந்திருக்கக்கூடும் என்று யோசித்து பாருங்கள்னு கேட்குறார். பிரிட்டிஷ்காரங்க வரத்துக்கு முன்னால் நம்ம ஊரில் இந்த கக்கூஸ் கட்டி அங்கே போய் நம்ம வந்து மலம் கழிப்பது என்பது நமக்கு பழக்கம் இல்லை, பெரும்பாலும் வந்து இயற்கையான இடங்களில் தான் நம்ம ஆட்கள் வந்து அதை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்றதையும் குறிப்பிடுறார். இப்போ இந்த டாய்லெட் கட்டினதுன்றது பிரிட்டிஷ்காரங்க வந்த ஒருபாடு தான் அப்படின்றதையும் குறிப்பிட்டு, டாய்லெட்டுகள் வந்த ஒருபாடு தான், குறிப்பாக ஓப்பன் டாய்லெட் வந்த ஒருபாடு தான், அதை கிளீன் பண்ண வேண்டிய ஒரு ஒரு வேலையானது இவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. ஆக பரம்பரை பரம்பரையாக அவங்க ஏதோ மலம் அள்ளும் தொழிலில் வந்தவங்க இல்லை, இதை வந்து இவங்க மீது ஒரு எதேச்சதிகாரமாக திணிக்கப்பட்ட ஒரு இது ஒரு பண்பாட்டு நிகழ்வாக குறிப்பிடுவதை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த பிரச்சனை வந்து நல்ல தெளிவாக புரியுது. சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட இந்த இனத்தினுடைய வேதனையை அவர்கள் எப்படித்தான் எதிர்கொள்கிறார்கள் என்று பார்த்தா, பண்பாடு என்பதிலே அவர்கள் புகுந்து கொண்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். பேராசிரியர் முத்துமோகன் அதை பதுங்கு குழி என்று சொல்லுவார் என்பதையும் குறிப்பிடும் பொழுது ரொம்பவும் அது நமக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஏதோ ஒரு பண்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி கும்மாளம் போட்டுக்கிட்டு அந்த வேதனையை அவர்கள் வந்து மறைத்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் வந்து இந்த சமயத்தில் எப்படி பண்பாடு அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்து வருகிறது என்பதையும் கூட சுட்டி காட்டுகிறார். ஒரு சமுதாயத்தால் நசுக்கப்பட்டு கொண்டே இருந்தார், குனியை குனியை கூட்டுறதுன்னு சொல்லுவார், குனிந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக மனித இனத்தில் அந்த வீரியத்தோடு எழுந்திருக்கக்கூடிய குணம் உண்டு. அப்படித்தான் இவர்கள் அமைப்பாக திரண்டு எழுந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 1958 2/11/1958 தமிழ்நாடு அளவில் அருந்ததியர் சங்கமானது ஒன்று மதுரையிலே உருவாக்கப்படுகிறது. அந்த சங்கத்தின் மூலமாக சில போராட்டங்களையும் அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அப்போ வந்து கக்கன்ஜி வந்து மினிஸ்டராக இருக்கார், அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தாலும் தங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதற்காக மதுரைக்கு வந்தபோது அவர் கார் முன்னிலே பாஞ்சு அந்த காரை தடுத்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியாகலாம் வந்து பல போராட்டங்களை வந்து தொடர்ந்து அவர்கள் அமைப்பு ரீதியாகவும் மேற்கொண்டு இருக்கிறார்கள், மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருந்ததியர் பேரவை போன்ற பல்வேறு தமிழ் புலிகள் இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் வந்து வந்திருக்கிறது என்பதையும் கூட அவர் ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் வந்து பேசில் சேவியர் குறிப்பிட்டிருக்கிறார், எந்தெந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு வந்து இறங்கி போகிறாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க காலத்தில் அப்படின்னு. ஆக இன்று அவர்கள் நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கான்சியஸ்னஸ்லேருந்து ப்ரொஃபஷ்னல் கான்சியஸ்னஸ்க்கு போய் நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அவர்கள் உணர்வுகள் எப்படி மாறுகின்றன என்று பார்த்து, பிறகு ஐடென்டிட்டி கான்சியஸ்னஸ் சொல்கிறார், அடையாள அரசியலுக்குள் இன்று அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். எங்களுடைய அடையாளம் என்ன, நாங்கள் மலம் அள்ளும் அல்லது செருப்பு தைக்கும் அல்லது மிகவும் சமுதாயத்தால் கீழ்த்தரமாக எண்ணக்கூடிய பணிகளை மட்டுமே செய்யக்கூடிய இனமா நாங்கள், எங்களுக்கென்று இனத்திற்கென்று ஒரு தனி அடையாளம் உண்டு, நாங்களும் மேம்பட்டு வாழ வேண்டும், என்றெல்லாம் அது அதற்காக வந்து உரிமைகளை கோரக்கூடிய அளவில் வந்து அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. அஃப்கோர்ஸ் கல்வியில் கூட படித்து நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகியிருக்கிறதாக சில தரவுகள் எல்லாம் நமக்கு தெரிகின்றன என்பதையும் கூட பேசில் சேவியர் பதிவு செய்திருக்கிறார். ஒருபுறம் அருந்ததியரிடம் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருந்தாலும் மறுபுறம் அவர்கள் அரசியல் ரீதியாக தங்களை திரட்சி செய்து உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கான திரட்சியும் அங்கங்கே திட்டு போடுவதையும் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இந்த நூல் என்னை பொறுத்தவரை ஒரு தத்துவத்திற்கு புது முகம் கொடுக்கிறது. இனிமேலெல்லாம் தத்துவங்கள் ஏதோ விண்ணை தாண்டிய விஷயங்களை பேசிக்கொண்டும் ஏதோ இனம் புரியாத இறை சக்திகளை பற்றி விவரித்து கொண்டும் இருக்க முடியாது. மனிதர்களுடைய வேதனையையும் மனித உரிமைகளை பற்றியும் அவர்கள் மாண்பை முன்னெடுக்கின்ற அம்சங்கள் குறித்தும் அதற்கான முறைகள் குறித்தும் மெத்தடாலஜி குறித்தும் அதுதான் எத்தனோ மெத்தடாலஜி அது குறித்தும் கவலைப்பட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது என்பதை பேசிக்கொண்டிருந்த வேளையில் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் எத்தனோ ஃபிலாசபி, இதுதான் வந்து மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த தத்துவம் என்று சொல்லி ஒரு அருமையான ஆங்கில நூலை படைத்திருக்கிறார் பேசில் சேவியர் அவர்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நூல் தமிழிலும் வரும் நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.